அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 6 திங்கட்கிழமை இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவார் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை பின்னர், காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் ஷெல் தாக்குதல்கள் காரணமாக ஏராளமானோர் இடம் பெயர்வது குறித்த செய்திகள், அங்குள்ள நிலை குறித்து பூஞ்ச் நகரவாசி தெரிவித்த தகவல்கள்.
சார், மே பூஞ்ச் மே ஹூ, ஷாம் கே டைம் பே குச் ஏசே தோடா தோடா மோட்டா 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 ஃபயர் ஸ்டார்ட் ஹுவா தா, லேகின் தப் தோ எக்ஸாக்ட் தோ யே பி நீ பதா ஹே கி ஃபர்ஸ்ட் கஹா சே ஹுயி, லேகின் ஜோ ஹே கி கண்டினியூ ஷெல்லிங் பீச் பீச் மே ருக் ருக் கே ஹோ ரஹி.
ராஜினாமா செய்திருக்கின்ற ஐக்கிய ராஜ்யத்திற்கான இலங்கை தூதர் தான் விலங்கிச் செல்வது ஏன் என்பது குறித்து பிபிசியிடம் தெரிவித்த கருத்துக்கள். பிறகு நார்வே தம்பதி உள்ளிட்ட மூவருக்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள்.
With one half to John O'Keefe and the other half jointly to Maybrit Moser and Edward Moser for their discoveries of cells that constitute a positioning system in the brain.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சிறிய குர்திஷ் நகரமான கொபானே இஸ்லாமிய அரசின் தீவிரவாதிகளின் பிடியில் விழுந்துவிடும் அபாயம் உள்ளது என்று அந்த நகருக்கு உள்ளிருக்கும் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 கொபானே நகரை அந்த தீவிரவாதிகள் முற்றுகையிட்டிருந்தார்கள். அந்த நகரின் கிழக்கு எல்லைப்புறத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மீது IS அமைப்பின் கொடி பறப்பதும் காணப்பட்டுள்ளது. கொபானே நகருக்கு மேற்கு புறமாக உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மலையை இஸ்லாமிய சக்திகள் கைப்பற்றியுள்ளன என்று இத்ரிஸ் நசன் எனும் அந்த அதிகாரி கூறுகின்றார். அங்கிருந்து வீசப்படும் இறைகணைகள் இப்பொழுது அனைத்து பகுதிகளிலும் வீழ்ந்து வெடிக்கின்றன என்று அவர் கூறுகின்றார். இதனிடையே அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படைகள் சிரியாவில் இஸ்லாமிய அரசு அமைப்பினர் இலக்கு வைத்து வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள்.
துருக்கிக்கும் இஸ்லாமிய அரசு ஆயுதக் குழுவினருக்கும் இடையில் பெரிய அளவிலான கைதிகள் பரிமாற்றம் நடந்திருப்பதாக வெளியான செய்திகள் நம்பகமானவை என்று பிரிட்டிஷ் அதிகாரிகள் பிபிசியிடம் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். ஈராக்கில் உள்ள துருக்கிய தூதரக அலுவலகத்தைச் சேர்ந்த 49 பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக IS இயக்கத்துடன் எட்டப்பட்ட உடன்பாட்டின்படி 180 இஸ்லாமிய போராளிகள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாக பிரிட்டிஷ் நாளிதழான டைம்ஸ் கூறியிருக்கிறது. மோசூல் நகரில் பிடித்து வைக்கப்பட்டிருந்த பெரும்பாலும் துருக்கியர்களான இந்த பணைய கைதிகள் கடந்த மாதம் விடுவிக்கப்பட்டுள்ளனர். துருக்கியினால் விடுவிக்கப்பட்ட ஜிகாதிகளின் மத்தியில் 2 பிரிட்டிஷ் பிரஜைகளும் இருந்திருப்பதாக டைம்ஸ் நாளிதழ் கூறியுள்ளது.
தி ஹேகில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைகளில் தான் கலந்து கொள்ளப் போவதாக கென்யா அதிபர் உஹுரு கென்யாட்டா நாட்டின் தலைநகர் நைரோபியில் உள்ள நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார்.
To all those who are concerned that my personal attendance of the status conference compromises the sovereignty of our people or sets a precedent for the attendance.
அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்த ஆதாரத்தை அவர் முடக்கி வைத்துள்ளார் என்னும் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க உஹுரு கென்யாட்டாவை அந்த நீதிமன்றம் எதிர்வரும் புதன்கிழமை அழைத்துள்ளது. கடந்த 2007 நடைபெற்ற பொதுத் தேர்தல்களுக்கு பிறகு இனப்படுகொலைகள் நடைபெற அவர் ஏற்பாடு செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். ஆனால் தனது மனசாட்சி தெளிவாக உள்ளது என்றும் தன் மீதான குற்றச்சாட்டுகளில் நியாயம் இல்லை என்றும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கென்யாவின் இறையாண்மை வேறு எந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டது அல்ல என்றும் உஹுரு கென்யாட்டா கூறியுள்ளார்.
அமெரிக்காவின் 5 மாநிலங்களில் ஒருபால் திருமணங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேன்முறையீடுகளை அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இதன் மூலம் முன்னர் ஒருபால் திருமணங்கள் தடை செய்யப்பட்டிருந்த வெர்ஜினியா, ஒக்லஹோமா, யூட்டா, விஸ்கான்சின் மற்றும் இந்தியான் ஆகிய 5 மாநிலங்களில் ஒருபால் உறவில் உள்ள ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்ள அனுமதி கிடைத்திருக்கிறது. இந்த தீர்ப்பின் மூலம் அமெரிக்காவின் 30 மாநிலங்களிலும் வாஷிங்டன் DC நிர்வாக வட்டாரத்துக்கூடும் ஒருபால் திருமணங்கள் சட்டபூர்வமாகின்றன. ஆனால் மற்ற மாநிலங்களில் இந்த விவகாரம் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கின்றது.
7 முன்னர் மாயமாக மறைந்து போன மலேசிய விமானம் MH370 தேடும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் தொடங்கியுள்ளன. ஒலியை பயன்படுத்தும் சிறப்பு தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு கப்பல் இந்த தேடுதல் நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த கப்பலிலிருந்து ஆழ்கடல் பகுதியில் ஒலியை செலுத்தி காணாமல் போன விமானத்தின் எரிபொருள் எங்காவது உள்ளனவா என்று தேடும் வகையில் இந்த நடவடிக்கை இடம்பெறுகிறது. தேடுதல் நடவடிக்கைக்காக அந்த கப்பல் மேற்கு ஆஸ்திரேலிய கடற்கரைக்கு 1800 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு தொலைதூர இடத்தை இப்பொழுது அடைந்துள்ளது.
சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பிராந்தியத்தில் இந்திய படையினருக்கும் பாகிஸ்தானிய படையினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்திருக்கிறது. இந்திய பகுதி கிராமங்களைச் சேர்ந்த 5 பேரும் பாகிஸ்தான் பகுதியைச் சேர்ந்த 4 பேருமாக 9 பொதுமக்கள் இந்த மோதல்களில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். 2003 இரு நாடுகளும் கைச்சாத்திட்ட மோதல் தவிர்ப்பு உடன்படிக்கையை மீறுகின்ற மோசமான சம்பவங்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது.
செய்தியறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு இந்திய குறிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பூஞ்ச் உள்ளிட்ட சில இடங்களில் பாகிஸ்தானின் குண்டு வீச்சு தாக்குதல்கள் காரணமாக 5 பொதுமக்கள் இறந்திருக்கின்றனர். பலர் காயமடைந்திருக்கின்றனர். உயிரச்சம் காரணமாக ஏராளமானோர் இடம்பெயர்ந்திருக்கின்றனர். நிலைமையை கையாள இந்திய ராணுவம் தயாராக இருப்பதாக பாதுகாப்பு மற்றும் நிதியமைச்சரான அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் புதுடெல்லியிலிருந்து ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பூஞ்சு உள்ளிட்ட நகரங்களுக்கு அருகில் உள்ள எல்லைப்பகுதிகளில் வாழும் மக்கள் பீரங்கி மற்றும் ஷெல் குண்டு தாக்குதலுக்கு கடந்த 2 தினங்களாக இலக்காகி வருகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பெண்கள் உள்ளிட்ட 5 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 29 பேர் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார்கள். இவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பிபிசியிடம் பேசிய பூஞ்ச் நகர வாசியான தன்வீர் அகமது கூறுகையில், இந்த பகுதியில் அமைந்துள்ள எல்லையோர கிராமங்களை குறிவைத்துதான் சமீப காலங்களில் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது என்றார். மேலும் மாலை நேரங்களில் இந்த தாக்குதல்கள் அதிகரிக்கிறது என்றும் இரவு முழுவதும் அவை நீடிக்கிறது என்றும் குறிப்பிட்டார். குண்டு தாக்குதல் சம்பவம் தொடங்கினால் அனைவரும் அச்சத்துடன் தான் வாழ வேண்டும். பாகிஸ்தான் பகுதியிலிருந்து தாக்குதல் தொடுக்கப்பட்டாலும் அல்லது இந்திய பகுதியிலிருந்து பதில் தாக்குதல் தொடங்கினாலும் அது எல்லைப்பகுதியில் வாழும் மக்களுக்கு தான் பாதிப்பையும் அச்சத்தையும் விளைவிக்கும். என்றார் பூஞ்ச் நகர பகுதியில் வசிக்கும் அரசாங்க பள்ளி ஆசிரியரான தன்வீர் அகமது. முன்னதாக இன்று காலை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பாகிஸ்தானுக்கு கடும் கண்டனம் வெளியிட்டிருந்தார். கடந்த சில தினங்களாகவே தொடரும் இத்தகைய தாக்குதல்களை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இந்தியாவில் அரசியல் சூழல் மாறியுள்ளதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். மேலும் இந்த பகுதிகளில் நிலவும் சூழலை மத்திய அரசு கண்காணித்து வருவதாகவும், ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு நிர்வாகம் அப்பகுதிகளில் தேவையான நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள். இதேவேளை இன்று காலை இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கொல்லப்பட்ட அந்த 3 நபர்களின் சடலங்களுக்கு அருகிலிருந்து இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அதிநவீன கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது.
இலங்கை செய்திகளை பார்க்க முன்னதாக நோபல் பரிசு குறித்த ஒரு செய்தி. நாம் இருக்கும் இடத்தை அடையாளம் கண்டுகொள்ள உதவுகின்ற நமது மூளையின் தொழில் கட்டமைப்பை கண்டுபிடித்த நார்வே தம்பதியினர் உட்பட 3 விஞ்ஞானிகளுக்கு 2014 மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திக்குறிப்பை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் டனல்சாமி.
நமது மூளையின் GPS சிஸ்டம், அதாவது நாம் இப்போது எங்கே இருக்கிறோம் என்பதை நமது மூளை எப்படி அறிந்து கொள்கிறது என்கின்ற மூளையின் தொழிற்பாட்டை கண்டுபிடித்த 3 விஞ்ஞானிகளுக்கே இந்த ஆண்டின் உடற்கூறியல் அல்லது மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு கிடைத்திருக்காது. பிரிட்டனிலிருந்து பணியாற்றுகின்ற பேராசிரியர் ஜோன் ஓகீஃபுக்கு ஒரு பகுதியும், மே பிரிட் மோசர் மற்றும் எட்வர்ட் மோசர் தம்பதியருக்கு இன்னொரு பகுதியுமாக இம்முறை மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது.
With one half to John O'Keefe and the other half jointly to Maybrit Moser and Edward Moser.
அல்சைமர்ஸ் என்கின்ற நினைவாற்றல் இழப்பு நோயாளிகளால் தாங்கள் இருக்கும் சூழலை ஏன் புரிந்து கொள்ள முடிவதில்லை என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இந்த விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு உதவக்கூடும். தத்துவவியலாளர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் பல நூற்றாண்டுகளாக மர்ம முடிச்சாக இருந்து வந்த ஒரு கேள்விக்கு இந்த கண்டுபிடிப்பின் மூலம் விடை கிடைத்திருக்கிறது. லண்டனில் உள்ள யூனிவர்சிட்டி காலேஜை சேர்ந்த பேராசிரியர் ஓகீஃப் ஒரு இடத்தை அடையாளம் கண்டுகொள்கின்ற மூளையின் உள்ளக கட்டமைப்பை 1971 கண்டுபிடித்தார். அதாவது அரையொன்றில் ஒரு எலியை குறிப்பிட்ட ஒரு இடத்தில் விட்ட போதெல்லாம் அந்த எலியின் மூளையில் இருக்கின்ற குறிப்பிட்ட உயிரணுக்கள் மட்டும் இயங்குவதையும் அதே எலியை வேறொரு இடத்தில் விட்ட போது வேறு உயிரணுக்கள் இயங்குவதையுமே ப்ரொஃபஸர் ஓகீஃப் கண்டறிந்தார். பிளேஸ் செல்ஸ், அதாவது ஒரு இடத்தை அடையாளம் காண்கின்ற இந்த உயிரணுக்கள் மூளைக்குள் அந்த இடத்தை வரைபடமாக உருவாக்கிக் கொள்வதாக அவர் வாதிட்டார். பின்னர் 2005 மே பிரிட் மற்றும் எட்வர்ட் தம்பதியர் மூளையின் இன்னொரு பாகத்தின் தொழிற்பாட்டை கண்டுபிடித்தார்கள். நோட்டிக்கல் சார்ட் என்கின்ற கடல் பயணங்களின் போது கடலின் எல்லைகளையும் முக்கிய மையங்களையும் கணிப்பிட உதவுகின்ற ஓர் அட்டவணையை கிட்டத்தட்ட ஒத்ததுதான் கிரிட் செல்ஸ் என்கின்ற இந்த மூளை உயிரணுக்களின் தொழிற்பாடு. அதாவது கப்பல்கள் இருக்கின்ற இடத்தையும் தூரத்தையும் அறிந்து கொள்வதற்காக உதவுகின்ற பூமியின் தீர்க்கரேகை அச்சரேகை போன்ற கோடுகளை கிரிட் செல்ஸ் என்கின்ற இந்த உயிரணுக்கள் மூளைக்குள் வகுத்துக் கொள்வதை தம்பதியரான விஞ்ஞானிகள் இருவரும் கண்டுபிடித்திருக்கின்றனர். ஓர் இடத்தை வரைபடமாக கணித்துக் கொள்கின்ற இடமறியும் உயிரணுக்களையும் நெடுங்கோடுகளையும் குறுக்கு கோடுகளையும் வரைந்து கொள்கின்ற மூளையின் மற்ற உயிரணுக்களையும் ஒன்று சேர்த்து பார்க்கின்ற போது நமது மூளை ஓர் இடத்தை எப்படி அடையாளம் கண்டுகொள்கின்றது என்கின்ற விரிவான அதன் தொழிற்பாட்டை கண்டுபிடிக்க முடிந்திருப்பதாக நோபல் பரிசு குழு கூறுகின்றது. டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் போன்ற மூளை சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படுபவர்களிடத்தில் மூளையின் இந்த தொழிற்பாட்டு கட்டமைப்பே பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நோபல் பரிசு குழுவினர் கூறுகின்றனர்.
அடுத்த இலங்கை கண்ணோட்டம். பிரிட்டனுக்கான இலங்கையின் தூதர் கிறிஸ் நோரிஸ் செப்டம்பர் 24 அன்று நியூயார்க்கில் வைத்து இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரான சஜின் டிவாஸ் குணவர்தனாவால் தாக்கப்பட்டதாக இலங்கை அரசிடம் புகார் அளித்திருந்தார். அவரது குற்றச்சாட்டை சஜின் டிவாஸ் குணவர்தனா மறுத்திருக்கின்றார். இந்த பின்னணியில் சம்பவத்தில் என்னதான் நடந்தது என்று கிறிஸ் நோரிஸிடம் பிபிசியின் சிங்கள சேவை தொடர்பு கொண்டு கேட்டது. டாக்டர் நோரிஸ் தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தருகிறார் எல்.ஆர்.
ஜெகதீசன். I confirm that I was unlawfully assaulted by the monitoring MP in the Ministry of External Affairs in New York on September 24th.
ஏற்கனவே ஊடகங்களில் விரிவாக வந்திருப்பதைப் போல நான் செப்டம்பர் 24 நியூயார்க்கில் வைத்து இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கண்காணிப்பு பணிக்கான நாடாளுமன்ற உறுப்பினரால் சட்டவிரோதமாக தாக்கப்பட்டது உண்மை என்று நான் உறுதி செய்கிறேன். அதே நாளில் மேதகு ஜனாதிபதியை நான் நேரில் சந்தித்து இது குறித்து விவாதித்தேன். எனது ராஜினாமா கடிதத்தையும் அன்றே, அதாவது 24 கொடுத்துவிட்டேன். அன்று மாலையே நான் லண்டனுக்கும் திரும்பிவிட்டேன். என்னுடைய ராஜினாமா நேற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் பணி செய்வதற்கான இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மேதகு ஜனாதிபதிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேதகு ஜனாதிபதிக்கும் அவரது குடும்பத்திற்குமான எனது மாறாத விசுவாசம் அப்படியே நீடிக்கும். எனது சக்திக்கு உட்பட்ட அளவில் எனக்கு அளிக்கப்பட்ட பணியை பயன்படுத்தி இலங்கைக்கும் அதன் மக்களுக்கும் எனது பணியை சிறப்பாகவே செய்திருக்கிறேன் என்கிற திருப்தி எனக்கு இருக்கிறது என்றார் பிரிட்டனுக்கான இலங்கையின் முன்னாள் தூதரும் மருத்துவருமான கிறிஸ் நோரிஸ். அதே சமயம் இவரது இந்த புகாரை இவரால் குற்றம் சாட்டப்படும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரான சஜின் டிவாஸ் குணவர்தன ஏற்கனவே மறுத்திருக்கிறார். கிறிஸ் நோரிஸுக்கும் தனக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் நடந்தது உண்மை என்றும், ஆனால் அவரை தான் தாக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் கிறிஸ் நோரிஸ் தாக்கப்பட்டது தொடர்பாக இலங்கை அரசு உரிய விசாரணை நடத்தி உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்று இலங்கையின் ஆளும் கட்சிக்குள்ளேயே கோரிக்கைகள் ஒலிக்க துவங்கியிருக்கின்றன. அப்படி ஒரு கோரிக்கையை வலியுறுத்துகிறார் ஆளும் கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ராஜீவ விஜயசென்ன.
Well, my hope is that the president will realize, and I hope the secretary will make sure to tell him, for God's sake, have a decent inquiry. Because if you don't, it makes some mockery.
இந்த விவகாரத்தின் தீவிரத்தை அதிபர் மஹிந்த உணர்ந்து அதற்குரிய முறையில் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இலங்கை வெளியுறவுத்துறையின் செயலாளர் இதன் தீவிரத்தை எடுத்துச் சொல்வார் என்றும் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த விவகாரம் தொடர்பில் குறைந்தபட்சம் ஒரு நம்பகமான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சம்பவம் குறித்து அரசு உரிய முறையில் விசாரிக்காவிட்டால் இலங்கை போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இலங்கை அரசு நடத்தும் விசாரணைகளின் நம்பகத்தன்மை சர்வதேச மட்டத்தில் இன்னமும் கூடுதலாக பாதிக்கப்படும். எனவே இந்த சம்பவம் தொடர்பில் உரிய முறையில் விசாரணை நடத்தாமல் புகாருக்குள்ளான சஜின் டிவாஸ் குணவர்த்தனாவை காப்பாற்றுவதற்கு முயன்றால் அது இலங்கை அரசின் ஜனநாயகத்தன்மையையும் நம்பகத்தன்மையையும் சர்வதேச மட்டத்தில் ஒரு சேர குலைத்துவிடும் என்றார் இலங்கை ஆளும் கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ராஜீவ விஜயசென்ன.
சர்வதேச ஆசிரியர் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் நமது ஒவ்வொன்றிய செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் வடக்கே கல்வி செயற்பாடுகளில் ராணுவ தலையீட்டை தடுத்து நிறுத்த வேண்டும், அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள பலாலி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை திரும்பவும் கையளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 15 கோரிக்கைகளை முன்வைத்து சர்வதேச ஆசிரியர் தினமாகிய இன்று யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இலங்கை ஆசிரியர் சங்கம் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது.
ஆசிரியர்கள அதிபர்களோட ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக பார்த்து நாங்க என்ன சொல்றோம் கேட்காம அரசாங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் சில நாங்க கேவலமாக தான் நாங்க பார்க்கிறோம். இன்று ஆசிரியர்களுக்கு 2010 4 வருடமாக பதவியேறுகள் இல்லை, அதிபர்களுக்கு 2008 6 வருடமாக பதவி உயர்வுகள் இல்லை, அதிபர்களுக்கு முறையாக பாடசாலை நியமனங்கள் வடமாகாணத்தில் 1998-23 சுற்றறிக்கையின் படி பாடசாலைகளுக்கு முறையாக நியமனம் வழங்க தேசிய இடமாற்ற கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை மறைச்சு அந்த கொள்கை இல்லாமல் தான் இடமாற்றம் நடக்குது. கல்வி சம்பந்தமாக தீர்மானம் எடுக்குள்ள தொழிற்சங்கங்களோடு சேர்ந்து எடுக்கணும். ஆனாலும் வடமாகாணத்திலும் இலங்கையிலும் அப்படி ஒன்றும் இல்லை. நாங்க இந்த ஆசிரியர் தினத்தில் அரசுக்கு வடமாகாணத்துக்கு வற்புறுத்தி சொல்றோம். இந்த ஆசிரியர்களுக்கு அதிபர்கள் தான் நடவடிக்கை எடுத்து சொல்லி தற்போது ராணுவம் பாடசாலை வேலையில் கைப்போடு அதை நாங்க அதிபர்களுக்கு கல்வி சமூகத்துக்கு உரிமையான எல்லாத்தையும் கொடுக்கணும். அதெல்லாம் வென்று கொள்ளும் வரை எங்களுக்கு எதிராக எத்தனை ஆர்ப்பாட்டம் செஞ்சாலும் எங்களுடைய உரிமைகளை போராடுவதற்கு
என இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து கருத்து வெளியிட்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். அரசப்படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான யுத்தத்தின் போது வடமாகாணத்தின் அநேகமான பாடசாலைகள் மோசமாக சேதமடைந்திருந்தன. யுத்தம் முடிவுக்கு வந்து 5 வருடங்கள் ஆகின்றன. வடக்கில் பாடசாலைகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக அரசாங்கம் கூறுகின்றது. எனினும் சேதமுற்ற பாடசாலைகள் அனைத்தும் இன்னும் முழுமையாக புனரமைக்கப்படவில்லை என்று கல்வி சமூகத்தினர் கூறுகின்றார்கள். கிராமப்புற பாடசாலைகளில் குறிப்பாக வன்னிப்பிரதேசத்தில் ஆசிரிய ஆளணி உட்பட வளங்கள் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படாத காரணத்தினால் அங்குள்ள பாடசாலைகள் பலவற்றில் மோசமான ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் வளப்பற்றாக்குறை நிலவுவதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து வடமாகாண சபையின் கவனத்திற்கு அந்த சபையின் உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை தந்தவர் நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இதே விடயம் தொடர்புடைய மற்றொரு செய்தியை அடுத்து பார்க்கலாம். வளரும் நாடுகளில் பள்ளிக்கு செல்லும் சிறார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற நிலையில் அவர்களுக்கு பாடம் போதிக்கும் ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறையை அந்த நாடுகள் எதிர்கொள்ளலாம் என்று ஐநா மன்றத்தின் கல்வி கலாச்சார அறிவியல் நிறுவனமான யுனெஸ்கோ இன்று உலக ஆசிரியர் தினத்தையொட்டி வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறது. இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவரம் எப்படி இருக்கிறது என்று கல்வியாளர் SS ராஜகோபாலன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் மணிவண்ணன்.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பயிற்சி பெற்று வேலை கிடைக்காத ஆசிரியர்கள் 100,000 மேற்பட்டு இருக்கின்றார்கள். ஆயினால் இங்கு ஆசிரியர் பற்றாக்குறை என்பது இல்லை.
ஆசிரியர் பணியிடங்கள்,
அதாவது பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன. ஆனால் அந்த பணியிடங்களைப் போல பல மடங்கு ஆசிரியர்கள் பயிற்சி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் பல ஆண்டுகள் ஆகும். இப்பொழுது என்ன என்றால், தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை ஆசிரியர்களின் எண்ணிக்கை இல்லை, ஆசிரியருடைய தரம். தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் தொடங்கி பிற்பாடு தமிழ்நாட்டிலே ஏற்குறைய 1,000 ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள். அவற்றில் பெரும்பான்மைக்கு எந்த விதமான தரமான ஆசிரியர் கல்வி அளிப்பதற்கான தகுதியும் இல்லை, அவர்களுக்கான எந்த வகையான மாதிரி பள்ளிகள் கூட இல்லாமல் இவை எல்லாம் இயங்குகின்றன. இதன் காரணமாக இப்பொழுது தரமற்ற ஆசிரியர்களை உற்பத்தி செய்து வருகின்றோம். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஒன்று இப்போது அந்த கல்வியுரிமை சட்டத்திலே கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கல்வி அதன்படி பார்த்தால் 105 பேரிலிருந்து 10 பேர் தான் அந்த தேர்வில் தேர்ச்சி பெறுகின்றார்கள்.
இந்த அளவுக்கு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் பெருகியிருந்தும் தரமான மாணவர்களை அந்த துறைக்கு அந்த தொழிலுக்கு ஈர்க்க முடியாததன் காரணம் சரியான ஊதியம் கொடுக்காதது போன்றவைகள் சொல்லப்படுகின்றன. அது உண்மை என்று
நினைக்கிறீர்கள்? மிக நல்ல ஊதியம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மோசமான ஊதியம் என்றே கிடையாது. ஏற்கனவே இந்தியா முழுவதுமே நல்ல ஊதியம் தான் பெறுகின்றார்கள். தனியார் கல்வி நிறுவனங்களில் மட்டும்தான் இடத்திற்கு தந்தால் போல அந்த ஊதியம் இருக்குமே ஒழிய மற்றபடி அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் நல்ல ஊதியத்தோடு தான் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள்.
ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளிலே கொடுக்கப்படுகின்ற கல்வியின் தரம் வந்து சரியாக இல்லை என்கிறீர்கள். ஆனால் அதுவே வந்து அந்த மாணவர்கள், ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு வருகின்ற மாணவர்கள் எந்த அளவுக்கு கல்வியிலே தரமாக இருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் படித்த அந்த கல்வியின் தரத்தை ஒட்டித்தானே அமைகிறது. எனவே இந்த பிரச்சனையை நீங்கள் அடிப்படையிலேயே கல்வியை சீர் செய்யாமல் எப்படி இந்த பிரச்சனையை மட்டும் சரி செய்ய முடியும்?
அரசு ஆசிரிய கல்வி நிறுவனங்களில் ஏறக்குறைய 95 விழுக்காடு மதிப்பெண் ஹையர் செகண்டரியில பெற்றவர்கள் தான் இடம் கிடைக்கின்றது. தனியார் பள்ளிகளில் தான் பணம் வாங்கிக் கொண்டு சேர்ப்பதனாலே தான் இப்போது தரம் குறைந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில 35 விழுக்காடு பட்ஜெட்ல கல்விக்கு ஒதுக்கிறார்கள். இப்போது 14.6% தான் ஒதுக்குகிறார்கள். இது 20% பண்ணினாவே போதும், தமிழ்நாட்டில எந்த மத்திய உதவி இல்லாமல் இந்தியாவே மிகச்சிறந்த நிலையில பள்ளிகளை வைத்திருக்க முடியும். மனமில்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதுதானே பழமொழி.
சென்னையில் இருக்கின்ற கல்வியாளர் SS ராஜகோபாலன், இந்த செவியின் ஒலிப்பதிவின் தரம் சற்று குறைவாக இருந்ததற்காக வருந்துகிறோம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது BBC தமிழோசை.
அடுத்தாக, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்தியாவின் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்ற சிறப்பு ரயில்களுக்கான கட்டணம் வழமையை விட மிகவும் அதிகமாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இது குறித்த குறிப்பை வழங்கினார் புதுடெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களையொட்டி கூடுதல் ரயில்களை இயக்குவதை ரயில்வே துறை வழக்கமாக கொண்டிருந்தாலும் இப்போது பிரீமியம் ரயில்கள் என்ற பெயரில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னை ரயில் நிலையத்திற்கும் கோவை, நாகர்கோயில் மற்றும் நெல்லை ஆகிய ரயில் நிலையங்களுக்கும் இடையில் இத்தகைய ரயில்கள் தீபாவளியை முன்னிட்டு இயக்கப்படுகின்றன. ஆனால் இவற்றின் கட்டணம் சாதாரண கட்டணத்தை விட மிக அதிகமாக உள்ளது. சென்னை எழும்பூர் நெல்லைக்கு இடையிலான பிரீமியம் சிறப்பு ரயிலின் படுக்கை வசதி கொண்ட சாதாரண பெட்டிகளின் கட்டணம் ரூபாய் 2000 வரையும், 3 அடுக்கு குளிர்சாதன பெட்டிகளின் கட்டணம் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வரையும், 2 அடுக்கு குளிர்சாதன பெட்டிகளின் கட்டணம் ரூபாய் 5000 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டதாக தமிழக பயணிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையிலிருந்து நெல்லை செல்லும் சாதாரண ரயில்களை விட இந்த பிரீமியம் சிறப்பு ரயில்களின் கட்டணம் கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக உள்ளதாக பயணிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இந்த விலை உயர்வு மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் ரயில்வே துறை எடுத்துள்ள முடிவு என்று கூறுகிறார் தமிழ்நாடு ரயில் பயணிப்போர் உரிமை தீர்வகத்தின் தலைவர் AVS மாரிமுத்து.
தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை நேரத்தில் இந்த மாதிரி ரயில்கள் இயக்கப்படுவது, அதுக்கு வந்து கட்டணத்துல எந்த விதமான மாற்றம் இல்லாம இருக்கிறது வந்து இதுவரைக்கும் இருந்த நடைமுறை. இப்பதான் முதல் முறையா அதை பிரீமியம்னு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிரீமியம்னு சொல்லப்படுற ரயில் வந்து எதுவும் வித்தியாசமான இருக்க வசதிகளை கொண்டது இல்லை. வழக்கமான ரயிலே தான் பிரீமியம் ரயில்னு ஒரு பேரை போட்டு, எப்படி வந்து விழா காலங்களில் வந்து ஆம்னி பேருந்துல வந்து ரேட்டு வந்து திடீர்னு ஹை பண்ணுவாங்கன்னு மக்கள் இடைஞ்சலானாங்களோ, ஒரு தனியாரங்க செய்யக்கூடிய அதே வேலையை வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே நிர்வாகம் செஞ்சது வந்து உண்மையிலே வெக்கக்கேடான விஷயம், மக்களை வந்து மதிக்காத விஷயமா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு
என்றார் தமிழ்நாடு ரயில் பயணிப்போர் உரிமை தீர்வகத்தின் தலைவர் AVS மாரிமுத்து. தேவை அதிகரிக்கும் போது கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கும் முறை பல நாடுகளில் ரயில்வே துறைகளால் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் விமான நிறுவனங்கள் தமது கட்டணத்தை பயணிகளின் மொத்த எண்ணிக்கையை பொறுத்து ஏற்றி இறக்கி வருகின்றனர். ரயில் டிக்கெட் விலையையும் அதே போல விற்க இந்திய ரயில்வே துறை கடந்த ஆண்டு எடுத்த முயற்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இப்போது இது செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டுகிறார் கன்னியாகுமரி மாவட்ட ரயில் பயணிகள் சங்க செயலாளர் எட்வர்ட் ஜெனி.
இந்த பிரீமியம் டிக்கெட்டுங்கிறது டைனமிக், ஆங்கிலத்தை சொல்லுவாங்கன்னா டைனமிக் ஃபேர் சிஸ்டம் அப்படி ஒரு இதுல விமான நிறுவனங்கள் எல்லாம் செயல்படுத்துற அதே திட்டம் இங்க இந்தியன் ரயில்வேல இப்ப வந்து புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒரு பயணச்சீட்டு முன்பது செய்யப்படும் போது பிரீமியம் ரயிலில் உதாரணமாக சொல்ல 100 இருக்கைகள் கொண்ட ஒரு பிரீமியம் ரயில் முதல் டிக்கெட் பயணம் செய்யும் பயணிக்கு அந்த அந்த பணித்தடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் முதல் டிக்கெட் தக்கால் கட்டணத்தை இணைத்து வாங்குவாகும். 2வது பயணி முன்பது செய்யும் போது இதோட கட்டணம் அதிகமாகும். 3வது பயணி முன்பது செய்யும் போது அதோட அதிகமாகும். இப்படி ஒவ்வொரு பயணிக்கும் உயர்ந்து கொண்டே கட்டணம் போகுது. ரயில்வே துறையில் இதுக்கு இவ்வளவுதான் சொல்லி ஒரு எல்லை வரை நிர்ணயிக்கப்படவில்லை. மக்கள் எவ்வளவு அதிகமாக முன்பது செய்ய முயற்சிக்கிறார்களோ அதை பொறுத்து கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது
என்றார் கன்னியாகுமரி மாவட்ட ரயில் பயணிகள் சங்க செயலாளர் எட்வர்ட் ஜெனி. இந்நிலையில் இந்த பிரீமியம் சிறப்பு ரயில்களில் படுக்கை வசதி கொண்ட சாதாரண பெட்டிகளின் டிக்கெட்கள் மட்டும் விற்பனையாகி முடிந்துள்ளன. 3 அடுக்கு குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் 2 அடுக்கு குளிர்சாதன பெட்டிகளின் டிக்கெட்டுகள் இன்னும் முழுமையாக விற்பனையாகாமல் உள்ளன.
சங்கீதாராஜன் அளித்த குறிப்புடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. இனி
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ள இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் குறித்த ஒரு பார்வை. இந்தியாவில் பிரபலமாக உள்ள பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளைப் போன்றே 8 நகரங்களின் அணிகள் பங்கு பெறும் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் இந்த மாதம் 12ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. சென்னை, மும்பை, கொல்கத்தா, டெல்லி உட்பட 8 நகரங்கள் அல்லது பகுதிகளிலிருந்து அணிகள் இந்த லீக் போட்டியில் பங்கு பெறுகின்றன. முதல் போட்டி கொல்கத்தாவின் சால்ட் லேக் விளையாட்டு அரங்கில் கொல்கத்தா அத்லெட்டிகோ அணிக்கும் மும்பை நகர கால்பந்து அணிக்கும் இடையே நடைபெறுகிறது. இந்திய சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் போன்று வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளதா என்று இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் தலைவரான சபீர் பாஷா அவர்களிடம் கேட்டேன்.
கண்டிப்பா, ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. மார்க்யூ பிளேயர்ஸ் சொல்லி, மார்க்யூ பிளேயர்ஸ்ன்றது வந்து பேர் வாய்ந்த பிளேயர்கள், வேர்ல்ட் கப் டச் பண்ண பிளேயர்கள். கண்டிப்பா இது வந்து பேர் வாங்கறதுக்கு சான்ஸ்.
இப்போ இந்த இந்தியன் சூப்பர் லீகுக்காக கையெழுத்திட்டு விளையாடுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிற பிளேயர்ஸ் யாருமே இப்ப கரண்ட்ல டாப் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸா அப்படிங்கிற அந்த சந்தேகம் பல இடத்துல வருது. 2014 உலக கோப்பையில விளையாடினவங்களோ இல்ல இப்ப டாப் லீக்ல இருக்கக்கூடிய டாப் பிளேயர்ஸ் யாருமே இல்லையே?
யாரும் கிடையாது சார். பட் இருந்தாலும் குவாலிட்டின்றது வந்து நபிலிட்டி இருக்கு அவங்க கிட்ட. ஏன்னா அவங்க ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ட்ரூ ப்ரொஃபஷனல்ஸ் வந்து சும்மா வந்து ஒரு ஃபன்னுக்காக வர்றது இல்லை. அவங்க வந்தாங்கன்னா பர்பஸாக தான் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்கறது வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் சைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சென்னைக்கு வந்து இப்போ அந்த பெரிய பிளேயர் வந்து மெட்ராசின்ற வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு கோச்சாக வந்திருக்காரு. அதோட வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த சில்வர் ஸ்டார்னு ஒரு பிளேயர் வந்திருக்காரு, அவரோட குவாலிட்டி மான்செஸ்டர் யுனைடெட்ல. கண்டிப்பாக இது ஒரு கிரவுண்ட் புல்லிங் ஈவெண்ட்டாக தான் இருக்கும்.
இப்போ இந்த மாதிரியான பிரீமியர் லீக் போட்டிகள் எதுவாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட் பிரீமியர் லீகோ கால்பந்து பிரீமியர் லீக் எதுவும் இருந்தாலும் அவங்களுடைய வருமானம் வந்து தொலைக்காட்சி நேயர்கள் அதாவது டெலிவிஷன் ஆடியன்ஸ் அதை பொறுத்து தான் இருக்கு. கால்பந்து எடுத்தோம்னா இங்கிலாந்தினுடைய பிரீமியர் லீக், ஸ்பானிஷ் பிரீமியர் லீக், இட்டாலியன் லீக், ஜெர்மனுடைய லீக், அதை ஒத்த அந்த ஆடியன்ஸை உங்களால் ஈர்க்க முடியுமா?
ஸ்டார்ட் சார், இது ஒரு பிகினிங். அப்புறமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து நிறைய நடந்திருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்டும் நிறைய நம்ம பார்க்க முடியுது. ஸோ பப்ளிக் வரைக்கும் அது நிறைய போய் சேர்ந்துருக்கு. பப்ளிக் வந்து ஏங்குறாங்க ஒரு நல்ல ஃபுட்பால் பாக்குறதுக்கு, பெரிய பிளேயர்ஸை பாக்குறதுக்கு ஏங்குறாங்க. ஸோ அந்த ஏக்கம் வந்து இந்த ஒரு ISL-னால தீரும்னு நான் நினைக்கிறேன்.
போட்டி அட்டவணை ஃபைனலைஸ் ஆயிருச்சா இந்தியன் சூப்பர் லீக் ஃபுட்பாலுக்கு?
ஆமா சார், பிக்சர்ஸ் வந்து ஃபைனல் ஆயிடுச்சு. இது வந்து ஹோம் அண்ட் அவே மேட்ச் மாதிரி பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து அவங்க ஹோம் இருக்கு. ஸோ அங்க ஒரு மேட்ச் ஆடணும், இவங்க ரிட்டர்ன் மேட்ச் ஒன்று ஆடணும். அந்தந்த ஊர்ல வந்து அவங்கவுங்க ஒரு தனி கிரவுண்ட் லீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கிரவுண்ட்ல அவங்களோட ஹோம் மேட்ச் நடக்கும், அதே சமயத்துல வந்து அவே மேட்ச் அவங்க போய் ஆடுவாங்க.
இப்போ போட்டிகளை வந்து நேர்ல வந்து பார்க்க விருப்பப்படுறவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆர்வத்திற்கு அப்பாற்பட்டு அந்த போட்டிகளை சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து பொருளாதார வசதி இருக்குமா?
இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி சார். அது எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். அல்டிமேட்டா வந்து ஃபுட்பால் ஜெயிக்கணும், அதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அந்த ப்ரோக்ராம் நடத்தும் போது காசு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸே போயிடும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தை வந்து முன்னணியில வச்சு இவங்க வந்துட்டு சராசரி மனிதரும் வந்து பாக்குற மாதிரி பண்ணாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பெரிய ஹிட் ஆகும். எல்லா பெரிய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, அதோட வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கலந்து விளையாடுறாங்க. கூட விளையாடும் போது அவங்க நிறைய கத்துப்பாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா எந்த அளவுக்கு கத்துப்பாங்க? இப்ப ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு கிரௌடையும் புல் பண்ணணும், அதே சமயத்திலேயே ஃபுட்பாலையும் நல்லா ஆக்கணும், அதே சமயத்துல இந்தியாவும் பெனிஃபிட் பண்ணணும். பட் இது ஒரு ஸ்டார்ட்டுக்கு இது வந்து நம்ம ஒத்துக்கலாம். இதனால எவ்வளவு பெனிஃபிட் இந்தியாவுக்கு வரும் பொறுத்துதான் பார்க்கணும்.
இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் தலைவர் சபீர் பாஷா. இதனிடையே இன்ச்சியானில் கடந்த வாரம் முடிவடைந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க சென்ற இலங்கை அணியில் இடம்பெற்றிருந்த 2 விளையாட்டு வீரர்களின் இருப்பிடம் இப்பொழுது தெரியவில்லை என்று இலங்கை அதிகாரிகள் கூறுகிறார்கள். அவர்கள் இருவரும் அணியினர் தங்கியிருந்த பகுதியிலிருந்து வெளியேறி தென்கொரியாவில் வேறு வேலைகளுக்கு முயற்சி செய்யும் நோக்கில் சென்றிருக்கலாம் என்று தாங்கள் சந்தேகிப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்த இருவரும் இலங்கை படையினர் என்றும் ஒருவர் பீச் வாலிபால் அணியைச் சேர்ந்தவர் என்றும் மற்றொருவர் ஹாக்கி விளையாட்டு வீரர் என்றும் கருதப்படுகிறது. நடைபெற்று முடிந்த இன்ச்சியான் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை 1 தங்கப்பதக்கம், 1 வெண்கலப்பதக்கம் ஆகியவற்றை மட்டுமே வென்றன. இவை இரண்டுமே கிரிக்கெட் போட்டியில் கிடைத்தவை.
இனி தலைப்புச் செய்திகள்.
சிரிய குர்திஷ் நகரமான கொபானே இஸ்லாமிய அரசின் தீவிரவாதிகள் பிடியில் விழுந்துவிடும் அபாயம் உள்ளது என்று அந்த நகருக்கு உள்ளிருக்கும் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தி ஹேகில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைகளில் தான் கலந்து கொள்ளப் போவதாக கென்யா அதிபர் உஹுரு கென்னாட்டா அறிவித்துள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.